الحمد لله الذي جعل في السماء بروجا وجعل فيها سراجا وقمرا منيرا. الحمد لله الذي جعل الليل والنهار خلفة لمن أراد أن يذكر أو أراد شكورا. أفضل الصلاة وأكمل التسليم على سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا مولانا محمد وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين. أما بعد، فيا أيها الناس أوصيكم وإياي أولا بتقوى الله. اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقد قال الله تبارك وتعالى في كلامه القديم بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: يا بني أقم الصلاة وأمر بالمعروف وانه عن المنكر واصبر على ما أصابك، إن ذلك لمن عزم الأمور. صدق الله العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: انما الاعمال بالنيات، كما قال صلى الله عليه وسلم: மண்ணையும் படைத்து மனிதகுலம் தான் படைத்து நிறைவுடைய வாழ்வழித்து நிலத்தை காட்டுவதற்கு மறையளித்த மாமன்னனுக்கு மாப்பிளம் புகழ் அளித்தும் அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தனும் கருணையும் சலாம் என்னும் கீழேற்றமும் சத்திய மார்க்கத்தை இவ்வுலகத்திலே எவ்வித குறைகளுமின்றி எடுத்து வாழ்ந்து வழிகாட்டிய என் உயிரிலும் மேலான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய அடிச்சோடுகளை அணுவும் பிசகாது தவறாது எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபா தாபிஈன்கள், நல்லவர்கள் மற்றும் நம்மவர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹுடைய ஜும்ஆவுடைய அழைப்பை ஏற்று இஃதிகாஃபுடைய நியத்துடன் பள்ளியிலே வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹுடைய அன்பு நல்லடியார்களே, வாழ்வு நெஞ்சங்களே, வாழ்வின் எல்லா கட்டங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் படைச்சிறப்பு அல்லாஹுவை பயந்து அஞ்சி வாழும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தின் நட்புகளை பெற்றுக் கொள்கின்றேன். அல்லாஹு தஆலா நம் அனைவரை முத்தகீன்களாக ஆக்கி நாளை சுவனத்தில் நம்மை ஒன்று சேர்ப்பானாக. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா உலகத்திலே பலவிதமான படைப்புகளை படைத்து சிறந்த படைப்பாக கண்ணியமான படைப்பாக அல்லாஹ் இந்த மனித சமுதாயத்தை படைத்து வைத்திருக்கின்றான். அல்லாஹு தஆலா இந்த மனிதன் வாழ்வின் பலவிதமான சந்தோஷங்களை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா நியமத்துக்களையும் அதே போல் அவனுக்கு பாக்கியங்களையும் அல்லாஹு தஆலா பரிசாக கொடுக்கின்றான். அந்த வகையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் கண்குளிர்ச்சிக்காக மகிழ்ச்சிக்காக அல்லாஹ் தஆலா குழந்தை செல்வங்களை மனிதனுக்கு வழங்கியிருக்கிறான். இன்று எத்தனையோ பேர் எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்று அல்லோல அல்லோலப்படக்கூடிய இந்த காலத்திலே எத்தனையோ பேர் தனக்கு கிடைத்த குழந்தை செல்வங்களை சரியான முறையிலே வளர்க்க தெரியாமல் எந்த குழந்தைகளின் மூலமாக சந்தோஷத்தை எதிர்பார்த்தார்களோ அதே குழந்தைகளின் மூலமாக கண்ணியொழிக்கக்கூடிய பெற்றோரை நாம் இன்று கண்கூடாக கண்டுகொண்டிருக்கின்றோம். கண்ணியமான சகோதரர்களே, எப்பொழுது இஸ்லாத்துடைய வழிமுறைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு ஒரு வேலையை ஒரு அமலை செய்ய வேண்டும் என்பதை வழிகாட்டியிருக்கின்றார்களோ அந்த வழிகள், அந்த சுன்னாக்கள், குர்ஆனுடைய வழிகாட்டல், நபியுடைய வழிமுறைகள் புறக்கணிக்கப்படும் பொழுது அல்லாஹு தஆலா நாம் எதன் மூலமான சந்தோஷத்தை எதிர்பார்க்கின்றோமோ அதே விடயம் எமக்கு சோதனையாக மாறிவிடும். பரிசுத்த குர்ஆனிலே அல்லாஹு தஆலா எமக்கு குழந்தை செல்வங்களை எப்படி தருகின்றான் என்பதை தெட்ட தெளிவாக அல்லாஹ் அல்லாஹ் கூறுகின்றான். லில்லாஹி முல்கு ஸமாவாதி வல் அர்த், இந்த வானத்துடைய பூமியுடைய முழு ஆட்சியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றான்.
அவன் நாடியவர்களை படைக்கின்றான். அவன் நாடியவர்களுக்கு பெண் குழந்தைகளை அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா பரிசாக வழங்குகின்றான். எனவே கண்ணியமான சோழர்களே, இன்றொரு குழந்தை பிறந்துவிட்டால் நாம் அந்த குழந்தையை வைத்து காணக்கூடிய கனவுகள் பலதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த கனவுகளை எவ்வாறு செயற்படுத்துவது என்ற எண்ண கருக்கள் எம்மை விட்டு பறந்து செல்கின்றன. எனவே கண்ணியமான சோழர்களே, அல்குர்ஆனிலே லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய குழந்தையை எப்படி வளர்த்தார்கள், எப்படியான அறிவுகளை கொடுத்து அந்த குழந்தை மூலமாக கண் குளிர்ச்சியை பெற்றார் என்று பார்த்தோம் என்று சொன்னால், நான்கு விதமாக அந்த குழந்தைக்கு லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வழிகாட்டி இருக்கின்றார்கள். அல்லாஹு தஆலா அந்த நான்கு விடயங்களையும் குர்ஆனிலே சொல்லி காட்டி, எமது குழந்தைகளும் அந்த நான்கு விதமான வழிகாட்டலே வருமானால் நாளை கியாமத்திலே நாளிலே அதற்கு முன்னால் நாம் இந்த உலகத்தை மரணித்து விட்டால் எம்முடைய ஜனாசாவை தொழிலக்கூடியது எனது குழந்தையாகத்தான் இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. கண்ணியமான சோழர்களே, முதலாவதாக லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய குழந்தைக்கு அல்லாஹ் யார் என்பதை விளங்கப்படுத்தினார்கள். அல்லாஹ்வுடைய அச்சத்தை அந்த குழந்தையுடைய உள்ளத்திலே போட்டார்கள். அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், وَإِذْ قَالَ لُقْمَانُ لِابْنِهِ وَهُوَ يَعِظُهُ يَا بُنَيَّ لَا تُشْرِكْ بِاللَّهِ إِنَّ الشِّرْكَ لَظُلْمٌ عَظِيمٌ. يَا بُنَيَّ إِنُّدِي أَرْبِي مَهْنِي لَا تُشْرِكْ بِاللَّهِ நீங்கள் யாரையும் இணை வைக்க வேண்டாம், அல்லாஹ்வை தவிர்த்த வேறு யாரையும் நீங்கள் இணை வைக்க வேண்டாம். إِنَّ الشِّرْكَ لَظُلْمٌ عَظِيمٌ. அப்படி நீங்கள் இணை வைக்கக்கூடிய அந்த செயல் மிகவும் பாரபூரமானது என்ற விடயத்தை ஹஜ்ரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு முதன் முதலாக அல்லாஹை பற்றிய அந்த அறிவை போட்டார்கள். கண்ணியமான சோழர்களே, நாம் இன்று யோசிக்க வேண்டும், எம்முடைய குழந்தைக்கு நாம் இன்று முதன் முதலாக இதை படித்துக் கொடுக்கின்றோம். எனவே லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இரண்டாவதாக அந்த குழந்தையுடைய உள்ளத்திலே இஸ்லாம் எவ்வாறான வழிகாட்டல்களை காட்டியிருக்கின்றது, ஒரு மனிதன் உலகத்திலே எதற்காக பிறந்தான், எப்படியான கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி இதெல்லாம் எங்களுக்கு பரலாக ஆகக்கூடிய கலிமா, தொழுகை, ஜகாத், ஹஜ் நோன்பு போன்ற 50 கடமைகளிலே தொழுகையை பற்றி தன்னுடைய மகனுக்கு இரண்டாவதாக கற்றுக் கொடுத்தார்கள். அல்லாஹு தஆலா சொல்றான், லுக்மான் வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனை பார்த்து சொன்னார்கள், ஏ என்னுடைய அருமை மகனே, நீ தொழுகை நிறைவேற்றுவாயாக. முதலாவதாக அல்லாஹ்வை பற்றி அச்சத்தை படுத்திக் கொடுத்தார்கள். இரண்டாவதாக தொழுகையை நிறைவேற்றும்படி கற்றுக் கொடுத்தார்கள். கண்ணியமான சோழர்களே, மூன்றாவதாக எப்படி தனக்குள் அந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகன் சீர்திருத்தவனாக உலகத்தில் இருந்தானோ அதே போல் அடுத்தவர்களை சீர்திருத்தக்கூடிய நன்மையை ஏவி தீமை தடுக்கக்கூடிய விடயத்தை படுத்திக் கொடுத்தார்கள். யா புனைய அக்ரிமிஸ் ஸலாத வஅமுர் பில் மஅரூஃபி வன்ஹா அனில் முன்கர். நீங்கள் உலகத்திலே நன்மையை ஏவுங்கள், தீமையை தடுங்கள் என்று மூன்றாவது விடயத்தை கற்றுக் கொடுத்தார்கள். நான்காவதாக இன்று எமக்கு இருக்கக்கூடிய, அதாவது எங்களுடைய குழந்தைகள் நல்ல செயல்பால் ஆசை இல்லாமல் இருக்கின்றது, நாம் எதை செய்ய வேண்டாம் என்று குழந்தைகள் தடுக்கின்றோமோ அதே விடயத்தை அந்த குழந்தை செய்கின்றான் என்ற நற்குணம் ரீதியான விடயத்தை நான்காவதாக கற்றுக் கொடுத்தார்கள். நற்குணத்தை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு சொன்னார்கள், நீ பெருமை கொண்டவன் உலகத்தில் நடக்காதே, உன்னுடைய சப்தத்தை நீ உயர்த்தாதே, உன்னுடைய பெற்றோருக்கு நீ கண்ணியமா நடந்து கொள் என்ற விடயங்களை ஹஜ்ரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கற்றுக் கொடுத்தார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கின்றான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொன்னார்கள், இன்னமா புஇத்து லிதம்மிம மகாரிமல் அக்லாக், உலகத்தில் நாம் வந்தது உலகத்தில் நற்குணத்தை பூர்த்தியாக்குவதற்காக வேண்டியே அனுப்பப்பட்டேன் என்ற விடயத்தை நபி ஸல்லல்லாஹு சொன்னார்கள். அதனால்தான் அவர்கள் உலகத்திலே அல் அமீன் உண்மையாளன், அல் அமீன் நம்பிக்கையாளன், அஸ்வாதிப் உண்மையாளன் என்று தனக்கு பேர் வாங்கும் அளவுக்கு தனது அஹ்லாக்கின் மூலமாக சமூகத்தில் நடைபெற்றார்கள். எனவே லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகன் நேர்மையானவனாக, நம்பிக்கையானவனாக, பெருந்தன்மை உடையவனாக, வெற்ற சுபாவம் உள்ளவனாக வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி பலவிதமான வழிகாட்டல்களை காட்டினார்கள். நாமும் எமது குழந்தைகளுக்கு வெட்க சுபாவத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும், தாராள தன்மையை கற்றுக் கொடுக்க வேண்டும், மன்னிக்கும் தன்மையை கற்றுக் கொடுக்க வேண்டும், பிடிவாத தன்மை இல்லாமலிக்க வேண்டும், கஞ்சத்தனம் காட்டுவது, வஞ்சகம், இது போன்ற விடயங்களை நாம் சிறிதிலிருந்தே அவர்களுக்கு நாங்கள் வழிகாட்ட வேண்டும். கண்ணியமான சோழர்களே, முற்காலத்திலே எமது மூதாதையர்களுக்கு சொல்லுவார்கள், நீங்கள் பொய் சொன்னால் உங்களுடைய வாய் சுடப்படும் என்று பயங்காட்டிய சந்தர்ப்பங்கள் எமக்கு இருக்கின்றது. கண்ணியமான சோழர்களே, இன்று எமக்குள்ளே குழந்தைகள் என்பது, அதாவது அவர்களை ஓதவரைக்கும் படிப்பித்தால் போதும், ஏதவருக்கும் படிப்பித்தால் போதும் என்ற ஒரு யோசனையில் நாம் இருக்கின்றோம். கண்ணியமான சோழர்களே, நாளைக்கு நான் மரணித்தால் என்னுடைய ஜனாசாவை என்னுடைய மகன் தொழுவிக்க வேண்டும், குளிப்பாட்ட வேண்டும், கபரிலே அவன் எல்லா செயல்களையும் செய்ய வேண்டும் என்ற மனநிலைமைக்கு நாங்கள் ஆளாக வேண்டும். இன்று எத்தனை ஜனாசாக்கள் கொண்டு வைக்கப்படுகின்றது, சொந்த மகன் உறவினர்கள் வெளியே பேசிக் கொண்டிருக்கின்றார்கள், யாரோ எவரோ ஜனாசாவுடைய கடமைகளை செய்கின்றார்கள். கனியமான சோழர்களே, நாளைக்கு நாங்கள் மரணித்து விட்டால் எமக்கு வரக்கூடியவைகள் நாங்கள் செஞ்ச நல்லமல்களும், நாங்கள் கொடுத்த சுதக்காக்களும், எமது சாலிஹான குழந்தைகள் துஆவும் மாத்திரம்தான். அப்படி துஆ செய்யக்கூடிய, எமக்கு இதாரம் வேண்டி பிரார்த்திக்கக்கூடிய, எமக்காக வேண்டி யாத்திரக்கூடிய, எமக்காக வேண்டி குர்ஆன் ஓதக்கூடிய குழந்தைகளை நாம் உருவாக்கிவிட்டு செல்ல வேண்டும். கனியமான சோழர்களே, லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எப்படி நான்கு விதமான வழிகாட்டல்களை தனது குழந்தைக்கு செய்தார்களோ, அதே போல் நான்கு விதமான அதே வழிகாட்டல்களை நாமும் எமது குழந்தைகளுக்கு செய்ய வேண்டும். முதலாவதாக அல்லாஹ்வை பற்றிய அச்சத்தை குழந்தைகள் உள்ளத்தில் விதைக்க வேண்டும். ஒரு தந்தை வீட்டில் இல்லாவிட்டாலும் அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் பாவத்தை விட்டு தவிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு மனோபக்குவத்தை இந்த தந்தை தன்னுடைய மகனுடைய உள்ளத்திலே விளைப்பது தந்தையின் கட்டாய கடமையாகும். இரண்டாவதாக, ஒரு தந்தை வீட்டில் இல்லாவிட்டாலும் அதான் சொன்னால் தானாகவே உது செய்து கொண்டு பள்ளிக்கு செல்லக்கூடிய குழந்தைகளை நாம் உருவாக்க வேண்டும். கண்ணியமான சோழர்களே, மூன்றாவதாக, எப்படி ஒரு பாவத்தை கண்டால் தடுக்கக்கூடிய மனோ திறமையை ஒவ்வொரு பெற்றோரும் தனது குழந்தைகளுக்கு உருவாக்க வேண்டும், நன்மையின் பக்கம் ஏவக்கூடிய ஒரு குழந்தையாக உருவாக்க வேண்டும். நான்காவதாக, நற்குணத்தில சீரும் சிறப்பும் பெற்ற ஒரு குழந்தையாக எமது குழந்தைகளை நாம் உருவாக்க வேண்டும். இந்த நான்கு விடயங்கள் நாங்கள் தவறிவிட்டோம் என்று சொன்னால், கண்ணியமான சகோதரர்களே, எந்த குழந்தையின் மூலமாக நாம் கண் குளிர்ச்சியை எதிர்பார்த்தோமோ அதே குழந்தையின் மூலமாக கண்ணீர் துளியை தான் எதிர்பார்க்க வேண்டி வரும். இன்று எத்தனை பேர் இருக்கின்றார்கள், தன்னுடைய பிள்ளைகளை செல்லம் கொடுத்து வளர்த்து, அதாவது குழந்தை இல்லை என்றால் தந்தையும் இல்லை என்று இரக்கமாக வளர்த்த குழந்தைகள், எத்தனை குழந்தைகள் தன்னுடைய பெற்றோருடைய முகத்திலே கரியை பூசிக்கொண்டு செல்கின்றார்கள். இதெல்லாம் ஏற்பட காரணம் என்று சொன்னால், மார்க்கத்தை பற்றிய அறிவு இளமையிலே கொடுக்கப்படாத காரணமாக பெரியாளாக ஆகிவிட்ட பின்னாலும் அந்த மார்க்கத்துடைய அந்த பக்குவம் அவருடைய உள்ளத்திலே இல்லாமல் போகின்றது. இன்று நான் நிகழ்ந்து சொல்கின்றோம், இளமையற்கலை சிறை எழுத்து சொல்லி பச்சை புள்ளைக்கு மாறி அதா சொல்றோம், ஏன் எங்களால் அதை நடைபெறுத்த முடியாமல் இருக்கின்றது. கண்ணியமான சகோதரர்களே, எனவே நாங்கள் எம்முடைய குழந்தைகளை அதே போல் வளர்த்தெடுக்க வேண்டும் சொன்னால், இரண்டு விடயங்கள் உலகத்திலே செய்ய வேண்டும். ஏற்கு முன்னால் நாங்கள் நான்கு விதமான அறிவுகளை கொடுக்க வேண்டும் என்று பார்த்தோம். இந்த நான்கு அறிவுகளை எப்படி நாங்கள் கொடுப்பது? நாங்களும் தொழில் செய்கின்றோம், வியாபாரம் செய்கின்றோம், இன்னொரு அண்ண வேலைகளை செய்கின்றோம், இவைகளை செய்துவிட்டு எம்முடைய குழந்தைகளுக்கு நாம் எப்படி படித்துக் கொடுப்பது? கனியமான சோழர்களே, இப்படி நாங்கள் இந்த நான்கு விதமான அல்லாஹ்வுடைய அச்சம், இபாதத், அதாவது நன்மை ஏவி தீமை தடுக்கக்கூடிய பண்பு நட்புணங்கள் உருவாகுவதாக இருந்தால் ஒரு குழந்தைக்கு இரண்டு விதமான வழிகாட்டுதல்கள் செய்யப்பட வேண்டும். முதலாவதாக அந்த குழந்தையை அல் குர்ஆன் பக்கம் நெருக்க வேண்டும், அல் குர்ஆனை ஓதுவதற்கு சரியாக பழக்க வேண்டும், அல் குர்ஆனை தஜ்வீத் முறைப்படி ஓதுவதற்கு பழக்க வேண்டும், அல் குர்ஆனிலே கூறப்பட்ட ஏவல்கள் விளக்கங்கள் பண்படுத்தப்பட வேண்டும், அல் குர்ஆனிலே கூறப்பட்ட சம்பவங்கள் கதைகள் அந்த குழந்தைகளுக்கு கூறப்பட வேண்டும், அல் குர்ஆனிலே நபிமார்களுடைய வரலாறுகள் அதே போன்ற சரித்திரங்கள் அந்த குழந்தைக்கு பயிற்றுவிக்கப்பட வேண்டும். அதே போல் குர்ஆனுடைய ஆயத்துக்குரிய விளக்கங்கள் கருத்துக்களை அந்த குழந்தைகளுக்கு படித்து கொடுக்க வேண்டும். இரண்டாவதாக அந்த குழந்தைகளுக்கு அரபு மொழியை படித்து கொடுக்க வேண்டும். அரபு மொழி என்பது சாதாரணமாக எம்முடைய பரீட்சை இருக்கக்கூடிய போன்றதல்ல. நாம் தொலைகைக்கு தக்பீர் கட்டினாலும் அங்கே நாங்கள் ஓதுவது அரபு, குர்ஆனாக இருந்தாலும் அங்கே வருவது அரபு, ஹதீஸாக இருந்தாலும் அங்கே வருவது அரபு. ஒரு மனிதனுக்கு அரபு மொழியிலே பரீட்சை மேற்பட்டு விட்டால் அவனுடைய அமல்களிலே அவனுக்கு ஒரு ரூஹானியத்தான அமலாக அந்த அமல்கள் மாறும், கருத்து விளங்கி செயல்படக்கூடிய தன்மைக்கு அந்த குழந்தை மாறிவிடும். கண்ணியமான சோழர்களே, இந்த குர்ஆனும் இந்த அரபு மொழி புலமையும் ஒரு குழந்தையுடைய உள்ளத்திலே செயல்பட்டு விட்டால் அந்த குழந்தை தந்தையுடைய வழிபாட்டிற்கு சரியானதாக தந்தை சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்பதற்கு சரியாக இருக்கும். இப்படி சிறுவயதிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன படித்து கொடுத்தார் என்று சரித்திரங்களை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் எம் எல்லோருக்கும் பரிச்சயமான சரித்திரம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்பவர்கள் சாதாரணமான மனிதர் அல்ல. அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வின் இறக்கப்பட்ட ஆயத்துக்களுக்கு அவர்கள் சரியான முறையில் விளக்கம் கொடுத்தார்கள். அவர்களுடைய தஃப்ஸீர் தான் இன்று உலகத்தில் எப்படிப்பட்ட தஃப்ஸீர் எழுதப்பட்டாலும் அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தஃப்ஸீர் தான் மேலாக நிற்கின்றது, முன்னிலை இருக்கின்றது. இந்த அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7 வயதிலே அவர்கள் அல்லாஹ்வுடைய அச்சத்தை அல்லாஹ்வின் பக்கம் தவக்குல் வைப்பதை படித்து கொடுக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு சொன்னார்கள், இஹ்ஃபலில்லாஹ யஹ்ஃபல்க, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை அல்லாஹ்வுடைய ஏவல்களை நீங்கள் பாதுகாத்து செயற்படுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு அதுக்கான கூலியை தருவான், நீ உங்களுக்கு உலகத்தில் உள்ள முழு மக்களும் சேர்ந்து ஒரு நன்மையை செய்ய நாடி அந்த நன்மை அல்லாஹ்விடத்திலே நாட்டமில்லைன்னு சொன்னால் யாராலும் செய்ய முடியாது. உலகத்தில் உள்ள மக்கள் அனைவரும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு பாவத்தை உங்களுக்கு கருதியை செய்ய நினைத்து அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் அந்த கருதி உங்களுக்கு இல்லை என்று சொன்னால் அந்த கருதியை யாராலும் செய்ய முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 7 வயதுடைய அந்த சிறுவனுடைய உள்ளத்திலே அல்லாஹ்வை பற்றி அச்சத்தையும் தவக்குலையும் கலாகதிரையும் படித்து கொடுக்கின்றார்கள். கண்ணியமான சோழர்களே, எனவே நாங்களும் சிறுவயதிலிருந்து அல்லாஹ்வுடைய அச்சத்தை பாவங்களுடைய விபரீதங்களை இன்று நாங்கள் அவருடைய உள்ளத்தில் நாங்கள் சொல்வது கடமைப்பட்டிருக்கின்றோம். கண்ணியமான சோழர்களே, ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் பாலைவனத்தில் நடந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த நேரத்திலே ஒரு சிறுவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அந்த சிறுவனுடைய சிறுவனை பரிச்சயம் செய்வதற்காக வேண்டி கேட்கின்றார்கள், சிறுவனே இந்த ஆடுகளுக்கு ஆற்றில் எங்களுக்கு பால் கடன் தருவாய் தருவாய் என்று கேட்கின்றார்கள். இந்த சிறுவன் சொல்கின்றான், இது என்னுடைய ஆடுகள் அல்ல, இது என்னுடைய எஜமானுடைய ஆடுகள், என்னுடைய எஜமானுடைய அனுமதியின்றி எனக்கு எந்த ஒரு சொட்டு பாலையும் உங்களுக்கு தர முடியாது என்று மறுத்து வருகின்றான். அந்த நேரத்தில் அவ்வீரும் சொல்கின்றார்கள், எஜமான் இந்த இடத்துல இல்லத்தானே, எஜமானுக்கு தெரியாமல் தந்து என்று கூறுகின்றார்கள். அந்த நேரத்தில் அந்த 7 வயது சிறுவன் சொல்கின்றான், அந்த இளம் சிறுவன் சொல்கின்றான், என்னையும் உங்களையும் படைச்ச அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற விடயத்தை அந்த சிறுவன் சொல்லி சொல்றான். ஐன் அல்லாஹ், அல்லாஹ் எங்கே போனான் என்று அந்த சிறுவன் அந்த இடத்திலே அல்லாஹ்வை பற்றி அச்சத்தை கூறுகின்றான். கண்ணியமான சோதர்களே, அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்கின்றது, துன்யாவுடைய சொத்துக்களே பாதுகாக்கப்படுவேன் என்று சொன்னால், எம்முடைய குழந்தைகளுக்கு அல்லாஹ்வுடைய அச்சத்தை நான் கொடுத்தோம் என்று சொன்னால், நாளைய கியாமத்தில் வந்த குழந்தை மூலமாக எனக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்பதில் எவ்வித சந்தேகங்களும் இல்லை. அச்சுடைய காலம் வந்தால் எல்லோருடைய வாயிலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றியும், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றியும் பலவிதமான சம்பவங்கள் கூறப்பட்டு கொண்டே இருக்கும். இந்த சம்பவத்திலிருந்து அடிப்படையான விஷயத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தான் கண்ட கனவை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் சொன்ன நேரத்திலே அவர் என்ன சொன்னார்கள், நீங்கள் என்னை அறுத்து பலியிடுங்கள், என்னை நீங்கள் பொறுமையாக கண்டுகொள்கிறேன் என்று மகன் அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்கு இணங்குவதாக இருந்தால், அந்த தந்தை தன்னுடைய மகனுடைய உள்ளத்திலே சிறுவரிலிருந்து அல்லாஹ்வுடைய அச்சத்தையும் இபாதத்தாவது விடயங்களையும் கற்றுக் கொடுத்ததன் காரணமாகத்தான் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை அந்த மகனின் மூலமாக நிறைவேற்றுவதற்கு அந்த தந்தைக்கு லேசாக இருக்கின்றது. எம்முடைய குழந்தைகளுக்கு இன்று நாங்கள் அந்த இபாதத் சார்ந்த அல்லாஹ்வுடைய சிந்தனைகள் சார்ந்த விஷயத்தை கற்றுக் கொடுக்காத காரணமாக எத்தனையோ மார்க்க விடயங்களை சரியாக செய்வதற்கு எமக்கு சிரமமா இருக்கின்றது. மகன் என்ன சொல்லுவாரோ, மகள் என்ன சொல்லுவாரோ, மனைவி என்ன சொல்லுவாரோ, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை புறந்தள்ளி மனைவிக்காகவும் மகனுக்காகவும் மகளுக்காகவும் எத்தனையோ விடயங்கள் உலகத்தில் செய்யப்படுகின்றது. கனியமன சோழர்களே, எனவே நாங்கள் எப்பவும் அல்லாஹ்வுடைய திருப்தியை நாங்கள் முன்னோக்கி நாங்கள் செயல்படுத்த வேண்டும். இரண்டாவது இன்னொரு விடயம், கண்ணியமான சோழர்களே, எம்முடைய குழந்தைகளுக்கு மார்க்க கல்வியை கற்றுக் கொடுப்பதாக இருந்தால், அது குர்வா மதரசா இருந்தாலும் சரி, மதரசாக்களாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சைத்தானுடைய ஒரு ஊசலாட்டம் அதில் இருக்கின்றது. ஏதேதோ விடயங்களுக்காக வேண்டி 10,000 ரூபாய் 5,000 ரூபாய் செலவழிப்பதற்கு முன்வரக்கூடிய நாங்கள் எம்முடைய குழந்தைகளுடைய மார்க் விடயங்களுக்கு ஒரு சொற்ப ரூபாய் பணத்தை செலவழிப்பது கஷ்டமா இருக்கின்றது. அந்த அளவுக்கு சைத்தாண்டிக்கு எங்களுக்கு அந்த விடயங்களை காட்டிக் கொண்டிருக்கின்றார். கண்ணியமான சோழர்களே, உலகத்தில் நாங்கள் எம்முடைய குழந்தைகளுக்கு மார்க்க விடயங்களுக்காக எதனை செலவழிக்கின்றோமோ அதனால் எம்முடைய சேமிப்பு அந்த குழந்தைகள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விவாதத்தின் மூலமாக நன்மை வந்து கொண்டே இருக்கும். இன்றைய நாங்கள் பேசக்கூடிய இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சிறுவயதிலே தந்தையை இழந்த ஒரு அனாதையாக இருந்தார்கள். தன்னுடைய தாயும் அவர்களும் இருந்த வீட்டை ஈடு வைத்துத்தான், அந்த பழத்தின் பணத்தின் மூலமாகத்தான் அந்த தாய் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை படிக்க வைத்தார்கள். கண்ணியமான சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலம் ஒரு பெண் பிள்ளையும் தாயும் பால் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள். ஒரு நாள் அவருடைய வருமானத்திலே பாலுடைய வருமானம் குறைவாக இருக்கின்றது. இந்த நேரத்திலே தாய் சொல்கின்றால், மகளே, இன்று பாலுடைய வருமானம் குறைவாக இருக்கின்றது, கொஞ்சம் தண்ணீரை கலந்து நாங்கள் வியாபாரம் செய்வோம் என்று கூறிய நேரத்திலே மகள் சொல்கின்றால், தாய் சொல்கின்றால், ரொம்ப ரொம்ப தெரியாது தாய், நாங்கள் வியாபாரம் செஞ்சிருவோம் சொல்லி. அந்த மகளுக்கு திருவாயிலிருந்து அல்லாஹ்வுடைய அச்சம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அந்த மகள் சொல்கின்றால், உம்மா, உமர் ரலிதான் பார்க்கல, ஆனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் என்னையும் அவங்களையும் பழச்சு அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற அல்லாஹ்வுடைய சிந்தனையை அந்த தாயுடைய உள்ளத்திலே மகள் கற்பிக்கின்றார்கள். பிற்காலத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகனுக்கும் அந்த பெண்மணிக்கும் இடையே நடைபெற்ற திருமணத்தின் மூலமாக அதே சந்ததியில் தான் உலகம் போற்றக்கூடிய உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வந்தார்கள். எம்முடைய குழந்தைகளுடைய மார்க்க அறிவிலே நாங்கள் சரியான கருத்தினை காட்டினோம் என்று சொன்னால், எங்களுடைய பரம்பரையும் தீனுடைய பரம்பரையாக மாறும் என்பதில் எவ்வித கடமைகளும் இல்லை. எனவே கண்ணியமான சகோதரர்களே, நாமும் எம்முடைய குழந்தைகளுக்கு மார்க்க கல்வியை கற்றுக் கொடுப்பதில், மார்க்க கல்வியை கற்றுக் கொடுக்கும் விடயத்திலே நாங்கள் கரிசனை செலுத்த வேண்டும். அதற்கான வழிகாட்டல் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலிருந்து இன்று வரைக்கும் தன்னுடைய குழந்தைகளை மஸ்ஜிதுக்கு அனுப்பி குர்ஆனுடைய கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடிய முறைமைகள் இன்று நேற்று உருவாக்கப்பட்டதல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலிருந்தே உருவாக்கப்பட்டது. முதலாவதாக பெற்றோர்கள் வீட்டிலிருந்து கற்றுக் கொடுக்க வேண்டும், அல்லது குழந்தைகளுக்கு பள்ளியிலே மார்க்க கல்வி கற்கக்கூடிய ஒரு ஏற்பாடை செய்து அதற்காக கற்றுக் கொடுக்க வேண்டும். அல்லது உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்திலே பஸ்ரால, கூஃபால, ஷாம்ல, மிஸ்ர்ல போன்ற ஊர்களிலே பள்ளியிலே சிறு பிள்ளைகளுக்கு குர்ஆன் மதரசாக உருவாக்கப்பட்டு மக்தப் என்ற பெயரில் நடைபெற்றது. அதிலே பஸ்ராவிலே அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கு முஅல்லிமாக இருந்து குழந்தைகளுக்கு மார்க்க கல்வியை கற்றுக் கொடுத்தார்கள். இதே தொடர்ல இது ஹிலாப் உஸ்மானியாவுடைய ஹிலாபம் வரைக்கும் இதே முறைமை நடைபெற்றது. ஹிஜாஸ்ல மாத்திரம், அதாவது மக்காவிலே மதீனாவிலே மாத்திரம் 34 வகுப்புகளிலே 1162 மாணவர்கள் கல்வி கற்றார்கள். பின்பு 1893 ஆண்டிலே 63 வகுப்புகளாக அந்த குவா மதரசாக்கள் வளம் பெற்று 1896 ஆண்டு பிரிட்டிஷுடைய அரசாங்கம் பீட்டா என்ன செய்கின்றான் சொன்னால், மக்கா மதீனா இருக்கக்கூடிய குழந்தைகள் நல்லொழுக்கம் உள்ள மார்க்கப்பட்டுள்ள குழந்தைகளாக விளங்குகின்றார்கள், இதற்காக என்ன காரணம் என்று சொல்லி அவருடைய பிரிட்டிஷுடைய தூதுவரை மக்காவுக்கு அனுப்பி வைக்கின்றார்கள். மக்காவுக்கு வந்த அந்த தூதுவர் மக்கா மதீனா ஹிஜாஸ் போன்ற பகுதிகளை பார்த்துவிட்டு ஒரு அறிக்கை ஒன்றே பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எழுதுகின்றார். இங்கும் பின் சிறிய பிள்ளைகளுக்கு மஸ்ஜிதுகளிலே மார்க்க விடயங்கள் சொல்லிக் கொடுக்கப்படுகின்றது, நல்லொழுக்கம் கற்பிக்கப்படுகின்றது. இதனால்தான் மக்கா மதீனாவில் உள்ள குழந்தைகள் நல்ல குழந்தைகளாக சிறந்த குழந்தைகள் இருக்கின்றார் என்று அறிக்கை எழுதுகின்றார்கள். கண்ணியமானவர்களே, இதே வழித்தோன்றுதான் இலங்கையிலும் 1962 ஆண்டு அந்த காலத்தில் இருந்த கல்விமான் ஏமே அஜீத் என்பவரால் முன்மொழியப்பட்டுத்தான் இன்றும் பள்ளிகளிலே குர்ஆன் மதரசாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அதிலே எம்முடைய குழந்தைகளை நாங்கள் பயிற்சிக்கப்பட்டு ஒரு, அதாவது எம்முடைய குழந்தை 7 வயது தொழ ஆரம்பிக்கும் பொழுது தொழுகை சார்ந்த விடயங்கள், தொழுகையுடைய பருந்துகள், சூரத்துல் ஃபாத்திஹா, தொழுகை முடிக்கக்கூடிய காரணங்கள், வயது வரும்போது குளிக்கூடிய சட்டங்கள், இவ்வாறான விடயங்களை நாங்கள் எமது குழந்தைகளை கற்றுக் கொடுக்க வேண்டும். எவ்வாறான மார்க்க விடயங்களை நாங்கள் மும்மொழியை காட்டுவோமோ அதுதான் என்னுடைய மறுமொழியை சம்பாத்தியம் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. எனவே இன்றைய சொத்துபாவுடைய ஆரம்பத்தில் இருந்து ஹஜ்ரத் ருக்மா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய குழந்தைகளுக்கு முதலாவதாக தக்வாவையும், இரண்டாவதாக இபாதத்தையும், மூன்றாவதாக நன்மையை ஏவி தீமை தடுக்கும் விடயத்தையும், நான்காவதாக அஹ்லாக் சார்ந்த விடயங்களை கற்றுக்கொள்ள நிறைவேற்றின் பின்னால் நாம் எமது குழந்தைகளுக்கு எவ்வாறு விடயங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும், இவ்வாறு 4 விடயங்களும் வருவதாக இருந்தால் எம்முடைய குழந்தைகள் குர்ஆன் பக்கம் இறங்க வேண்டும், இரண்டாவதாக அரபு மொழியிலே பயிற்சியை மேம்படுத்த வேண்டும் என்ற விடயங்களுடன் நாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எவ்வாறு கற்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அந்த சிறுவனுக்கும் மத்தியிலே ஏற்பட்ட சம்பாஷணை, அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்திலே தன்னுடைய தாய்க்கும் மகளுக்கும் ஏற்பட்ட சம்பாஷணை போன விடயங்களை பார்த்தோம். எனவே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எம்முடைய குழந்தைகளையும் கண்மூச்சில் வரக்கூடிய குழந்தைகளாக அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. யாவ்தானுடைய பாவங்களை மன்னித்துவாயாக. யாவ்தானே குழந்தைகளை எப்படி பாக்கியமாக செல்வமாக தந்தாயோ அதே குழந்தைகளும் கண்குளிர்ச்சியை தந்துடுவாயாக. யாவ்தான் எங்களுடைய சொல் பேச்சு கேட்கக்கூடிய சாலிஹான குழந்தைகளை எங்களுடைய குழந்தைகளை ஆக்கி வைப்பாயாக. யாவ்தான் நாளை மரணத்துக்கு பின்னால் எமக்கு கையேந்தி துஆ கேட்கக்கூடிய குழந்தைகளாக, நல்ல மனம் செய்யக்கூடிய குழந்தைகளாக எம்முடைய குழந்தைகளை ஆக்கியருள்வாயாக. யாவ்தான் எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வாயாக. யாவ்தான் நாங்கள் இந்த இடத்துக்கு வருவதற்கு காரணமாயிருந்த உஸ்தாத்மார்கள், தனவந்தர்கள், சிந்தனையாளர்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. அவருடைய நல்லவங்களை கபூல் செய்வாயாக. எம்முடைய அனைத்து நல்லவங்களையும் கபூல் செய்வாயாக. வாஆஃபிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله الحمد لله الذي خلق الانسان وعلمه البيان والصلاه والسلام على النبي الامي الذي انزل الله عليه القران فكان مصدر العلم والنور والهدايه والخير ما دام الزمان اللهم صل على محمد وعلى اله واصحابه ومن احيا سننه الى يوم التمام اما بعد
فَأُوصِيكُمْ عِبَادَ اللَّهِ وَإِيَّايَ أَوَّلًا بِتَقْوَى اللَّهِ فَإِنَّ اللَّهَ مَعَ الَّذِينَ اتَّقَوْا وَالَّذِينَ هُمْ مُحْسِنُونَ وَاعْلَمُوا عِبَادَ اللَّهِ إِنَّ اللَّهَ فَرَضَ فَرَائِضَ فَلَا تُضَيِّئُوهَا وَحَدَّ حُدُودًا فَلَا تَعْتَدُوهَا كَمَا قَالَ سُبْحَانَهُ وَتَعَالَى وَمَن يَتَعَدَّ حُدُودَ اللَّهِ فَأُولَئِكَ هُمُ الظَّالِمُونَ جَعَلَ اللَّهُ وَإِيَّاكُمْ مَن أَطَاعَ اللَّهَ وَرَسُولَهُ فَإِنَّ اللَّهَ تَعَالَى يَقُولُ وَهُوَ أَصْدَقُ الْقَائِلِينَ فَإِذَا قَرَأْتَ الْقُرْآنَ فَاسْتَعِذْ بِاللَّهِ مِنَ الشَّيْطَانِ الرَّجِيمِ بِسْمِ اللَّهِ الرَّحْمَنِ الرَّحِيمِ وَالْعَصْرِ إِنَّ الْإِنْسَانَ لَفِي خُسْرٍ إِلَّا الَّذِينَ آمَنُوا وَعَمِلُوا الصَّالِحَاتِ وَتَوَاصَوْا بِالْحَقِّ وَتَوَاصَوْا بِالصَّبْرِ فقال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات أو كما قال صلى الله عليه وسلم بارك الله بارك الله بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب وخطأ فاستغفروه إنه هو الغفور الرحيم الحمد لله هذه الى الصواب واشهد ان سيدنا محمدا رسول الله من اعطاه الله الحكمه وقبل الخطاب والصلاه والسلام وبارك عليه وعلى اله واصحابه ومن احيا سننه الى يوم الحساب اما بعد فاوصيكم عباد الله واياي اولا بتقوى الله وطاعته فان الله مع الذين اتقوا والذين هم محسنون فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون وقال تعالى ايضا ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم على سيدنا محمد وعلى اله الاخيار واصحابه الاطهار خصوصا سيدنا ابي بكر الصديق وعمر بن الخطاب وعثمان بن عفان وعلي بن ابي طالب رضي الله تعالى عنهم اجمعين برحمتك يا ارحم الراحمين اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك سميع قريب مجيب الدعوات يا قاضي الحاجات اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار ربنا اغفر لنا ذنوبنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون أقيموا الصلاة